சீடன் சொல்றாரு வந்து தனக்கு எதை பத்தியும் தெரியாது, ஏதோ இந்த மாதிரி தத்துவம் ஆணவம் வினைன்னு பேர் தான் தெரிஞ்சிருக்கு, நீங்கதான் இது என்னன்னு விளக்கி ஆகணும்னு அப்பதான் சித்தாந்தத்தை பத்தி கொஞ்சம் கேள்விப்பட்டவர் மாதிரி ஒரு வினாக்களை கேட்கின்றார். ஆனா குரு என்ன சொல்ற, இந்த சீடர் இப்படி கேட்பதனால இவர் இப்பந்தான் எல்லாம் தெரிஞ்சுக்க போறாரு, ஒரு புது ஸ்டூடெண்ட் நியூ ஸ்டூடெண்ட் போடுது, நியூ அட்மிஷன் ஆயிருக்காரு போடுங்க, ஏதோ புத்தகத்தை கொஞ்சம் புரட்டி பார்த்துட்டு வந்து இப்ப கேட்கறாரு போடுங்கன்னு நினைச்சிட கூடாது. இவர் இவன் சீடருடைய நிலை என்ன, ஆனந்த யோகத்திலே இருக்கின்றிருப்பவர். இப்ப மற்ற ஆன்மாக்கள் அறிந்து உய்ய வேண்டும் என்பதற்காக இல்லையா, புதிதான் நிறைய பேர் வகுப்புக்கு வந்திருக்கிறாங்க, அவங்க எல்லாம் தெளிவு பெறணுங்கிறதுக்காக வேண்டி அந்த ஆசிரியரோடு பல ஆண்டுகள் பழகிய மாணாக்கன் வந்து அவர்கள் போல அவர்களுக்காக கேட்பது போல, ஏன்னா இவர்களுக்கு கேள்வி எப்படி கேட்கணும் தெரியாது, இல்லையா, ஞானாசிரியர்கிட்ட போய் எதையாவது கேட்டுருவாங்க, அதனால முறையாக அவர்களுக்கு பதில் வரணும்னா அவர்கள் சார்பில் இப்படி உயர்ந்தவர்கள் கேட்க வேண்டும். அதனால ஆனந்த யோகம் நிகழ்வுதல்வா, உற்று உற்று பொருந்தி உற்று கேள் அப்படி சேர்த்து கடைசியில் உற்ற நன்றாக பொருந்தி கேட்பாயாக என்று என்ன சொல்ற, உள்ளபடி உள்ளபடிங்கிறது எவ்வளவு அருமையான சொல் பாருங்க, உள்ளபடி இச்சை உரைக்க கேள் இந்த இதனை இதனைன்னு சொல்றத அந்த அன் வந்து இல்ல, அவ்வளவுதான் இதனை இச்சை ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம், அந்த அன் இல்ல. திருவாசகர் இத்தை மெய்யன கருதி பொத்தை ஊன் சுவர் குழுப்பொதிந்து உளுத்தசம் ஒழுகிய பொய்க்கூரை இத்தை மெய்யன கருதி நின்று இடக்கடல் சுழித்தலை படுவேனை முத்து மாமணி மாணிக்க வைரத்து பவளத்து முழுச்சோதி அத்தனை ஆண்டு தன் அடிகளை கூட்டிய அதிசயம் கண்டவமே, அதிசயப்பத்துல வருது இத்தை மெய்யன கருதி இத்தை இதனை அந்த அன் இருக்க அன்கள் நீங்க அன்கள் நீங்கனால இத்தை இத்தனை இதனை தான் பொருள். இதனை நீ கேட்ட இந்த வினாக்களுக்கான விடைகளை இத்தை உள்ளபடி உள்ளபடி எவ்வளவு அருமையான தமிழ் சொல்வார், ஆங்கிலத்தில் சொல்லுங்க ஆக்சுவலா சொல் ஆக்சுவலி அப்படிங்கிறோம். இப்படி பல சொற்கள் ஆங்கிலத்தில் வழங்கி எங்கேயாவது ஒரு இடத்துல தமிழ்ல எழுதணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் வரும்போது இதுக்கு என்ன தமிழ்ல என்னையா சொல்றது என்ன சொல்றதுயா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒருத்தர் கேட்டுக்கிட்டு என்ன சொல்றது என்ன சொல்றது என்ன என்ன இப்ப தீவிரமா யோசிச்சுட்டு இருக்கீங்க எல்லாரும் அப்படின்னு சொன்னா என்ன தமிழ் வார்த்தைக்கு என்ன ஆங்கில வார்த்தை போடுறது, இல்ல இல்ல ஆங்கில வார்த்தைக்கு என்ன தமிழ் வார்த்தை போடுறது யோசிச்சுட்டு இருக்கோம் ஐயா, எல்லாரும் சேர்ந்து செலவுபட்டு இருக்கோம் ஆங்கில எல்லா இடத்துலயும் தான் நிலைமை. இந்த உள்ளபடிங்கிறது அவ்வளவு ஒரு எளிமையான ஒரு நல்ல அழகான சொல்ல, உள்ளபடி கொஞ்சம் கூட அந்த தான் 36 தத்துவத்தை பற்றி கேட்டிருக்கிறாய், ஆணவத்தை பற்றி கண்மத்தை பற்றி இப்படிலாம் கேட்டிருக்கிற ஒவ்வொன்னா கொஞ்சம் கூட அதுல வந்து எந்த மாறுபாடும் இல்லாம உள்ளபடி சொல்றேன் அப்படிங்கிறார். அவற்றினுடைய இயல்பு என்னவோ அதை உள்ளபடி சொல்றேன், அதை நானாவே வந்து எதுவும் கிரியேட் பண்ணி சொல்லல, ஏற்கனவே வள்ளல் சொல்லியிருக்கிறார் வள்ளல். ஏன்னா அவரு அந்த ஆகமத்தை அவர் கொடுத்ததே பெரிய கொடை தான், நான் ஒரு நூல் எழுதுறேன்னா அது படிப்பவர்களுக்கு மட்டுமல்ல எனக்கும் அது வந்து நன்மை செய்யும், ஏன்னா அதன் பொருட்டு நான் சிந்திக்கிறேன் நானும் தெளிவு பெறணும். ஒரு நூல் எழுதும் போது நான் சொன்ன கருத்துக்கள் 4 பேருக்கு தெரியும், இப்ப 4 பேர் படிப்பார்கள் இந்த கருத்து நல்லா இருக்குன்னு பார்கள், அது ஒரு மகிழ்ச்சி ஏற்படும், மேற்கொண்டு அதை பத்தி சிந்திச்சா என்ன மேற்கொண்டு விருத்தி ஆகும் அறிவு, இன்னும் 4 பேர் பார்ப்பார்கள் இந்த இடத்துல இப்படி சொல்லியிருக்கிறீங்களே இது கொஞ்சம் மாறுபாடா இருக்கிறேன்னா அதை நான் திருத்தி அதை தவறுல இருந்து நான் செம்மை அடையலாம். இப்படி நூல் ஒருத்தர் எழுதுறாருனா அதனால படிப்பவருக்கு மட்டுமல்ல எழுதுபவருக்கும் பயன் இருக்குது. ஆனா சிவபெருமான் ஒரு நூல் செய்தார்னா அவருக்கு அதனால எந்த பயனும் தேவையில்லை, அவர் எந்த பயனையும் பெற வேண்டாம் அவசியம் இல்லை. தன் பொருட்டு அவர் நூல் செய்யல இல்லையா, நூல் செய்து யாருக்காவது அவர் பப்ளிஷ் பண்ணி என்ன ராயல்டி கட்டுக்கு போறதா அவரு சிவபெருமான் வந்து நிச்சயமா இல்லை. அப்ப யாரு ஆன்மாக்களாகி நாம் உய்ய வேண்டும் என்று நம் மீது வைத்த அந்த ஒரே கருணையினாலதான் நூல் செஞ்சிருக்காரு. அப்ப தான் எந்த பயனையும் எதிர்பார்க்காம வாரி வாரி கொடுக்கிறவரை என்ன சொல்லுவோம், வள்ளல் தான் சொல்லுவோம். அதனால இந்த இடத்துல அந்த சொல்ல போட்டார், வள்ளல் அருளால் வாய்மலர்ந்து என்ன உருவத்திருமியணி மேற்கொண்டுதான் அவர் நூலை எழுத வேண்டும். ஆரணம் ஆகமங்கள் அருளினால் உருவு கொண்டு காரணன் அருளானாகில் கதிப்பவர் இல்லையாமினார். அருளும் சிவம் இவ்வளவு அழகா சொல்லியிருக்கிறார். உருவத்திருமியணி பெருமான் கொண்டதற்கு முக்கியமான காரணங்கள் உள்ளன, அவற்றுள் ஒரு முக்கியமான காரணம் இந்த ஆகமங்களை எல்லாம் அருளி செய்ய வேண்டும் என்பதும் ஒரு முக்கியமான காரணம். அதனால அது வாய்மலர்ந்துன்னு சொல்ல போட்டார். அப்ப அங்க உருவத்திருமேனி பெறப்படுது, வள்ளல் அருளால் அன்று வாய்மலர்ந்து தெல்லிய சீர் ஆகமங்கள் ஆகமங்களுக்கு அடைய பாருங்க, தெல்லிய சீர் தெல்லிய அங்கு தெளிவு சீருங்க போது என்ன ஒரு சீர் சிறப்பு சொல்றோம். இந்த பொது அதிகாரம் சிறப்பு அதிகாரம் ரெண்டு பிரிவு சொல்லுவாங்க பாருங்க, அதுக்கு நமக்கு பொருளை தெளிவாக எடுத்து சொன்னார் உமாபதி சிவன் தான். ஏன்னா நேற்று ஆரம்பிச்சோம் அவருடைய சிந்தனையே இடையிடையே சிந்தனை வருது. உமாவதி சொன்னது என்னால புரிஞ்சுக்க முடியாது. அப்போ நமக்கும் புரியும்படியா சொன்னது நம்ம சிவஞான சுவாமிகள். அந்த சிவஞான போதத்துக்கு விரிவான ஒரு பாடியம் இயற்றிருக்கின்றார் என்று அடிக்கடி நம்ம பார்த்திருக்கிறோம். சிவஞான பாடியத்திலே அந்த மாபாடியத்திலே உமாசிவம் பார்த்தீங்களா, பொது சிறப்பு இதுக்கு எவ்வளவு அருமையா பொருள் சொல்லியிருக்காரு பாருங்க. ஏன்னா தம்முடைய சிவபிரகாச நூலை தொடங்கும் போது இதுல பொது உண்மைன்னு ரெண்டா பிரித்து கொண்டு இந்த நூலை சொல்ல போகிறேன் அப்படின்னு தொடங்குறாரு. தொடங்கும் போது எப்படி சொல்லுங்கிறாரு, பொது என்றும் உண்மை என்றும், இந்த உண்மைன்னு சொல்லலாம் சிறப்புன்னு சொல்லலாம் ரெண்டும் ஒண்ணுதான், பொது என்றும் உண்மை என்றும் பகுத்து கொண்டு இந்த நூலை சொல்ல போகிறேன் தொடங்குறார். முடிக்கும் போது எப்படி முடிக்கிறார்னா, இதுவரை நான் என்ன சொன்னேன் அப்படின்னா பெத்தத்தையும் முத்தியையும் சொன்னேன்னு முடிச்சிருவேன். இந்த தொடக்க பாட்டை உள்ள அடியையும் கடைசி பாட்டை உள்ள அடியையும் ரெண்டையும் அப்படி ஒரே இடத்துல வச்சு காட்டுற சிவஞான சுவாமிகள். அப்பந்தான் புரியுது. இப்ப நான் படிச்சேன்னா தொடக்கத்துல அந்த பாட்டை சொல்லியிருப்பார் சரிதான். அதுக்கப்புறம் எத்தனை பாட்டு வருது, அது உயிரை பத்தி செய்தி வருது, ஆணவத்தை பத்தி செய்தி, கண்மத்தை பத்தி செய்தி, உப்பத்தாளத்தை பத்தி செய்தி, எல்லாம் படிச்சுட்டு கடைசியில முடிக்கும் போது பெத்தம் முத்தி ரெண்டையும் சொன்னேன்னா அதையும் இதையும் ரிலேட் பண்ணி நான் பார்க்க போறேன். எப்படியோ அப்பா முடிஞ்சது, அங்க ஒரு பாட்டு முடிஞ்சது படிச்சாச்சு ஒரு மாதிரி அப்படின்னு சொல்லி மூடி வச்சிருவேன். அந்த அளவு தான் எனக்கு இருக்கு. ஆனா சிவஞான சுவாமியில அங்க வந்து அப்படியே அவர்களுக்கு நூல் வந்து அப்படியே அந்த அகத்தியர் வந்து அந்த கடலை அப்படியே கையில ஆசிரமம் இருக்கா அப்படி கையில அப்படி எடுத்தாருமாங்க, உள்ளங்கையை திரட்டி ஒரு சுடியாக அந்த மாதிரி இந்த சித்தாந்த கடலையெல்லாம் அப்படியே எடுத்து காட்டிருந்தார். நமக்கு தான் எடுத்து தாம்பருகே அதோட முடிஞ்சதால நமக்கு தெரிஞ்சிருக்காரு. அப்படி எடுத்து நல்லா பாருங்க, அப்படி விரிந்த கடலா இருந்தா தெரியல, அதுல இருந்து ஒவ்வொன்றும் எடுத்து 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 அப்படி கொடுக்குறாரு. அப்ப அந்த தொடக்க பாடல சொன்னாரு பாருங்க, உமா என்ன சொல்லி தொடங்கினாரு பாருங்க, பொது உண்மைன்னு நான் அது ரெண்டையும் சொல்ல போறேன். முடியும் போது என்ன சொன்னாரு பாருங்க, பெத்தம் முத்தி ரெண்டத்தையும் சொல்லியிருக்கேன். அப்ப பொதுன்னா பெத்தம், உண்மைன்னா முத்தினார். அதத்தான் சிறப்புன்னு சொல்லுவாங்க உண்மை. இப்ப சிறப்பு என்ற சொல்லே முத்தின்னு சொல்லப்படும். இந்த திருக்குறள்ல கூட பிறப்பெண்ணும் பேதமை நீங்க சிறப்பெண்ணும் செம்பொருள் காண்பது அறிவுன்னு. இப்ப பரிமேலகர் என்ன அற்புதமா அதுக்கு உரை சொல்லியிருக்கிறாரு. சிறப்பெண்ணும் செம்பொருள் போது சிறப்புக்கு காரணமாகிய செம்பொருள். ஆமா, அந்த முத்திக்கு காரணமாக இருப்பவர் இறைவன் அல்லவா? ஆகவே சிறப்புக்கு காரணமான செம்பொருளை சிறப்பெண்ணும் செம்பொருள் சொல்லியிருக்காரு. அதுக்கு பொருள் பண்ணும்போது சிறப்புக்கு காரணமான செம்பொருள் சொல்லணும். அவர் அப்படி பொருள் விரிக்கும் போது இந்த சிறப்புங்கிறது முத்தின்னு பொருள் கொடுங்க தெரியுது. சிறப்பு அது மாதிரிதான் சீர் என்று சொல்லும். சிவபெருமான் அனாதியே முத்தி நிலையில் இருப்பவர். எட்டு குணங்கள் சொல்றோம் இல்லையா, அதுல ஒன்று என்ன, இயல்பாகவே பாசங்களில் நீங்கி இருத்தல் ஒரு குணம். அதனால அவர் அனாதி முத்த சித்துரு. அப்போ அந்த சீர் என்ற நிலையிலே, சிறப்பு என்ற நிலையிலே அனாதியாகவே இருப்பவர். ஆகவே அவரை சீரோன் என்று சொன்னார். யாரு, மாணிக்குவா சுவாமி. சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க. சிவஞான சுவாமி சொல்வார், சீர்கோள் இறை அப்படிம்பார். இறைவன் சொல்லும் போது சீர்கோள் இறை ஒன்று உண்டு. இறைவன் ஒருவன் இருக்கின்றான் நான் தெரிந்து கொண்டேன், அவன் சிவபெருமான் என்று தெரிந்து கொண்டேன். எதை படிச்சேன், சித்தாந்த சாஸ்திரம் படிச்சா, திருமுறை படிச்சா, ஆகம் படிச்சா, எதை படிச்சு தெரிஞ்சு கொண்டேன் சிவஞான சுவாமி சொல்கின்றார். நாம எதிர்பார்த்தா, நாம எதிர்பார்க்காத ஒரு உடைய சொல்றார். எதனா திருக்குறளை படித்துங்கிறார். எப்பேற்பட்ட சிவஞானி அவர் சொல்றார், திருக்குறளுடைய மதிப்பு அப்பதான் நமக்கு தெரியும். திருக்குறளை நான் 1330 குறளையும் படிச்சா இல்ல, அப்ப அறத்து பாலம் மட்டும் படிச்சா இல்ல, இப்ப கடவுள் வாழ்த்து முதல் அதிகாரத்தை படிச்ச உடனே அந்த 10 குறளை படிச்ச உடனே தெரிஞ்சுதான், முதல் குறள் அந்த ஒரு குறளை படிச்ச உடனே தெரிஞ்சுக்கிட்டேன். முதல் குறள் அந்த ஒரு முதல் குறளை படிச்ச உடனே தெரிஞ்சு போச்சு, உலகத்துக்கு ஒரு இறைவன் உண்டு, அந்த இறைவன் சிவபெருமானி. முதல் குறள் அந்த செய்தி தான் சொல்லியிருக்கிறார். அந்த பெயர்களை பயன்படுத்துற ஒழிய அவர் சொன்ன செய்தி அதுதான். சைவத்தில் சொல்லப்படுற பதி இலக்கணம் அப்படியே பொருந்து பண்ணி சொல்லியிருக்கின்றார் அப்படின்னு தம்முடைய சோமேசர் முதுமொழி வென்பா உள்ள முதல் பாடலே சொல்லியிருக்கிறார். அதுல இறைவனை சொல்லும் போது சீர்கோள் இறை, சீர்கோள் இறைன்னு சொல்லியிருக்கிறார். இப்ப சீர்னா என்ன, முத்தி. அனாதி முத்தனாகிய இறைவன். ஆகவே இங்கையும் சீர் என்பது முத்தி, அதுதான் நிலையான ஒரு பேரு. நிலை பேரு என்பது முத்தி, நிலை பேரு. அதை வந்து என்ன சொல்லுவாங்க, நிட்டைன்னு சொல்லுவாங்க. நிட்டை நிலை பேரு அடைதல், நிட்டை. அப்ப ஆகமங்களை ஆராய்ந்து குருவருளாலே தானாக ஆராய்ந்துள்ள சாத்திரத்தை ஓதினருக்கு சக்குருவின் தன்வசன மாத்திரத்தை வாய்க்கும் நலம் வந்துருமோ. திருக்கடிப்படியார கேட்டிருப்பீங்களே, சர்க்குருவின் துணை இல்லாமல், சர்க்குருனா யாரு, மெய்கண்டார் மாதிரி ஞானாசிரியர்கள், அந்த பரம்பரையிலே வந்த குருமூர்த்திகள், குருமுகா சன்னிதானங்கள் அவர்களை சொன்னது. சாதாரணமா வித்யா குருவை சொல்றேன், சர்க்குருன்னு சொல்லிட்டார். அவர்களின் துணை இல்லாமல் சாத்திரத்தை ஒருவர் தானாக படித்தல் எப்படின்னா கடல் நீரை பருகி தாகத்தை தணித்துக் கொள்ளலாம் என்று நினைப்பது போல திருக்கழிச்சுப்படியார். ஆகையினாலே அந்த குருவருளின் துணை கொண்டு ஆகமங்களை நம்ம ஓத வேண்டும். ஓதணும்னாலே குரு சொல்லி அதை கேட்கணும்னு அர்த்தம். அனுபவமுடைய தேசிகன் திருவருள் என்று சொல்வார்கள். அனுபவமுடைய தேசிகன் ஆகமத்தை கற்பிக்கணும், அதை கேட்கணும், கேட்டு அந்த கேட்ட பொருளை சிந்திக்க வேண்டும். சிந்தித்து அந்த பொருளிலே தெளிவு பெற வேண்டும். தெளிவு பெற்றால் சிவத்தோடு அங்க சிவந்த வந்து புலப்படும். அந்த சிவத்தோடு அந்த ஆன்மா ஒன்றாகி நிலை வேறு நிட்டை. ஆகவே தெள்ளிய சீர் என்பதனால, தெள்ளிய என்பதனால தெளிதலும், சீர்ங்கிறதுனால அந்த முத்தி ஆகிய நிட்டையும். ஆகவே தெளிந்து நிட்டை பெறுவதற்கு உதவும் ஆகமங்கள் தெளிதலையும் நிட்டையும் சொல்லிட்டதுனால முந்தைய உள்ள கேட்டல் சிந்தித்தலை நாம சேர்த்துக் கொள்ளலாம். கேட்டு சிந்தித்துதான் தெளிவுபெற முடியும். ஆகவே கேட்டு சிந்தித்து தெளிந்து நிட்டை கூடுவதற்குரிய ஆகமங்களை, அதுக்கு உதவக்கூடிய ஆகமங்களை வள்ளல் வாய்மலர்ந்து சொல்லியிருக்கிறார், ஏற்கனவே சொல்லிட்டார். அதுல அவர் எப்படி சொல்லியிருக்கிறாரோ அதில் மாறாமல் உள்ளபடி உனக்கு உரைக்கின்றேன். ஆனந்த யோகத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கும் புதல்வனே, இதை நீ கேட்பாயாக, பொருந்தி கேட்பாயாக என்று சொல்லி அருமையாக நெய்கண்டாருடைய திருவாக்கு இந்த பாடல தான் தொடங்குது. நம்ம வருகின்ற பாடல்கள்ல பெரும்பாலான பாடல்கள் நெய்கண்டார் பேசுவதாகத்தான் இருக்கும். இப்படி தம்முடைய நூல்ல குருவே பேசுவதாக வைத்திருக்கின்றார். நெய்கண்டார் ஏற்கனவே நம்மோடு சிவஞான போதத்தில் பேசியிருக்கின்றார். இங்க நம்முடைய சீடரின் நூலிலே நம்மோடு பேசுகின்றார். அது ஒரு சிறப்பு. அந்த சிவஞான போதத்தில் அவர் பேசுவது ரொம்ப உயர்நிலை, சூத்திரங்கள்லாம் ரொம்ப செறிவானவை. இங்க நமக்காக பழகு தமிழில் பேசுகின்றார். பல விஷயங்கள் அங்க அடக்கி சொல்லிட்டார். சிவஞான போதத்தை எடுத்து நம்ம பார்த்து 36 தத்துவங்களும் என்னென்ன தெரிந்து கொள்ளணும்னா அது நடக்காது. அங்க என்ன சொல்லிட்டார், கலையாதி மண்ணந்தம் காணில் அவை மாயை போயிட்டு வாட்டார். கலையில தொடங்கி நிலம் வரைக்கும் இவையெல்லாம் அசுத்தமாய தத்துவங்கள். அந்த அசுத்தமாய தத்துவம் 31 சொல்லும் போது முதலே கடைசியும் சொல்லி அவ்வளவுதான். இடையில உள்ளதான் தெரிஞ்சிருக்கணும். சிவஞான போதம் வர்றவங்களுக்கு அதை தெரிஞ்சிருக்கணும். அதனால முதலையும் கடைசியும் மட்டும் ஞாபகப்படுத்தி விட்டுட்டார். இங்க பொறுமையாக என்ன ஸ்ரீடர் வந்து அங்க அப்படி சொல்லிட்டு போயிட்டார் குருநாதர். இங்க நாம வந்து குருநாதர் விளக்கமா சொல்லும்படியாக நாம இங்க ஒரு நிலையை ஏற்படுத்தணும். ஆகவே எல்லா ஆன்மாக்களுக்கும் சிவஞான போதத்தை புரிஞ்சுக்க முடியாது. இவை நாம குருனை கேட்டு அங்க அப்படி சுருக்கி அடக்கி சொன்னதெல்லாம் இங்க விரித்து சொல்லணுங்கிறதுக்காக தான் 6 தத்துவம் எதுன்னு கேட்டேன். அதுக்காக கேட்டவொடனே மிக மகிழ்ந்து குருவன் என்ன சொல்றார், அவனுக்கு வந்து ஆகமங்கள்ல சொன்ன முறையிலே உனக்கு சொல்கின்றேன் கேட்பாயாக என்று அருமையா சொல்றார். 36 தத்துவங்களையும் சொல்றார். அங்க சொன்ன மாதிரி கலையாதி மண்ணந்தம் சொல்லிட்டு அசுத்த தத்துவங்களை சொன்னதோட விட்டுறக்கூடாது. என்ன சுத்த தத்துவங்கள் எல்லாம் எங்களால உயித்து உணர முடியாது. அந்த சுத்த 31 அந்த சுத்த தத்துவம் 5 சேர்த்து 31 5 36 சொல்லணும். அதான் 6 தத்துவம் எது தொகையை சொல்லி கேட்டேன். 36 தத்துவங்களையும் சொல்லணும். அப்போ தொகையை சொல்லி கேட்டவொடனே நமக்கு ஒரு மலைவு ஏற்பட்டுற கூடாது. 36 தத்துவங்களை பற்றியும் சொல்லணும்னு சீடர் கேட்டாரு. குருவும் 36 தத்துவங்களையும் சொல்லிய போறாரா? இப்ப சொன்னா அது எப்போ எப்போ முடியும்? அது எத்தனை பாட்டு வருமோ தெரியலையே. அது முடிஞ்ச அப்புறம் ஆணவத்தை சொல்லுவாரு இல்லையா? இது ஒரு வினாதான். 36 தத்துவம் எதுன்னு கேட்டது 36 வினா இல்ல, ஒரு வினாதான். முதல் வினாலே 36 விஷயங்களை பத்தி சொல்ல வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் இன்னும் 7 வினாக்கள் இருக்கின்றன. எப்ப ஆரம்பிச்சு எப்ப முடியும் போல தெரியலையே அப்படி சொல்லி நமக்கு ஒரு மலை வந்து விடக்கூடாது. என்னன்னா ரொம்ப அழகாக தொகுத்து சுருக்கமாகவும் தெளிவாகவும் சொல்கின்றான். மொத்தம் 53 பாடல்கள் தானே, பினாபம் இடையுமா இருக்கும். 53 பாடல்கள் தான் காப்பு செய்து சேர்த்தா கூட ஒன்று வரும் அவ்வளவுதான். அதனால சுருக்கமாகவும் தெளிவாகவும் சொல்ல போகின்றன் ஆசிரியர். அதனால 36 தத்துவங்களா இத்தனை வார்த்தை சொல்ல போறாரோ நம்ம கவலை கொள்ள வேண்டியதில்லை. சரி, 36 தத்துவங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணுமா? அவசியம். ஏன் இந்த 36 தத்துவங்கள? இப்ப சைவ சித்தாந்த வகுப்புல நிறைய கேட்டவர்களா இருந்தாரு. அப்ப எல்லாரும் தெரியும் சைவ சித்தாந்த தத்துவத்துல, சைவ சித்தாந்தத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 36 தத்துவங்களே அவசியம், மாணவர்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும், இது ரொம்ப முக்கியமானது என்று எல்லா ஆசிரியர்களும் சொல்லியிருப்பார்கள். அதெல்லாம் நிறைய கேட்டு நீங்களே மற்றவர்களுக்கும் சொல்லியிருப்பீர்கள். சைவசாந்த படிக்க வர்றவங்களுக்கு எல்லாம் நீங்க சொல்லியிருப்பீங்க 36 தத்துவங்களை பற்றி அவசியம் தெரிஞ்சிருக்கணும், அவசியம் தெரிஞ்சிருக்கணும். ஏன் அதனுடைய முக்கியத்துவம் அப்படி என்ன அதுக்கு முக்கியத்துவம் என்று சொல்லும் பொழுது, இந்த தத்துவ கருவிகள் எல்லாம் நம்முடைய உலகத்திலும் இருக்கின்றன, நம்முடைய உடம்பிலும் இருக்கின்றன. அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலும் உண்டு என்பார். அவர் உடம்பில் இருக்கின்றனங்கிற நோக்கில பாருங்க, இந்த தத்துவங்கள் சேர்ந்திருக்கிற நம்ம உடம்பு இல்லையா. நாம உலகியல் வாழ்க்கை எப்படி இருக்குது ஆரம்பத்திலே சொன்னேன், இந்த தத்துவ கூட்டம் இருக்கிற இந்த உடம்பையே தான் நாம நினைச்சிட்டு இருக்கோம். அப்போ இவற்றை நம்மிலிருந்து பிரித்து இவையெல்லாம் தத்துவங்கள் என்று இவற்றை பிரித்து நோக்கினால்தான், அப்ப இதெல்லாம் இந்த தத்துவ கருவிகள் தானா, இதெல்லாம் தான் உடம்புல இருக்குது. இத்தனை கருவிகள் இருந்து ஒரு ஃபேக்டரி மாதிரி தான் நம்ம உடம்பு இயங்கிக்கிட்டு இருக்குதா என்பது தெரியும். மருத்துவத்துறையில போனா அதுலயும் தெரியும் ஒவ்வொன்னு என்னென்ன தொழில் செய்யுதுன்னு இல்லையா. சில கருவிகள் நம்ம செலுத்தினா செய்யுது, சில கருவிகள் அது பாட்ட தொழில் செஞ்சுட்டு இருக்குது. அது ஏன் தொழில் செய்யுது, நம்ம அனுமதி இல்லாமே செய்யுது, ஏன் ஏதாந்த ஆராய்ச்சிக்கெல்லாம் போகல. சில கருவிகள் தானா தொழில்படும் அப்படின்ட்டாங்க, அவ்வளவுதான். இங்க ஏன் ஒவ்வொரு கருவியும் தொழில்படுது காரணத்தோட சொல்றாங்க. எந்த கருவியெல்லாம் நாம செலுத்தி செயல்படும், எப்பத்தாலும் நம்ம ஆர்டர் போட்டு செயல்படக்கூடியது இல்லை, அதுல வித்தியாசம் இருக்கு இங்கேயும், அதெல்லாம் சொல்ல போகின்ற. அப்ப இந்த 36 தத்துவங்களை பற்றி அறிவதன் நோக்கம் என்னன்னா, தெய்வதாதலே முக்கிய முக்கியம் சொல்றாங்க, அதனால இதை 30 தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அப்படியே வேகா சொல்லிட்டு போறது இல்ல. ஏன்னா இந்த தத்துவ கருவிகள் நம் உடம்பில் உள்ளன, இந்த தத்துவ கருவிகளால் ஆன உடம்பையே நாம் என்று நாம் நினைத்து வாழ்கின்றோம். சரி, இந்த உடம்ப நான் நினைச்சிட்டு போறேன், அதனால என்னையா பெரிய அது வந்தது, மெதுவா நான் தெரிஞ்சுட்டு போறேன், நான் வேற உடம்பு வரேன்னு இப்ப நினைச்சதுனால என்ன, அதனால என்ன அப்படின்னா, அப்போ உடம்புக்காகவே வாழ்கின்ற வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கையில் அமைந்துவிடும். இந்த உடம்பில் இருக்கின்ற ஆன்மா கதியடைய வேண்டுமானால் அதற்கு என்னெல்லாம் செய்யணும் என்ற சிந்தனைக்கு அந்த இடம் இல்லாமல் போய்விடும். அந்த வாழ்க்கை வந்து அப்படி ஒரு பாதையிலேயே போய்விட்டு, உடம்புக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு எவ்வளவு காலம் என்பது நமக்கு தெரியாது. ஏதோ ஒரு வரையறுக்கப்பட்ட காலம், அந்த காலத்துல பெரும்பாலான காலம் தான் யாருன்னு தெரியாம, தெரியாதவர் மட்டுமல்ல தான் அல்லாத உடம்பை தான் என்று நினைத்து, அப்போ உடல் இன்பம் என்பதற்கு அப்பாற்பட்டு எதையுமே நினைக்காம இல்லையா. உடல் இன்பம்னா அந்த ஐம்புட அனுபவம் தான், ஐம்புட அனுபவத்தை தவிர வேறு எதையுமே சிந்திக்காமல் அப்படியே வாழ்க்கை போயிடும். அப்படி வாழ்க்கை போவதை தடுத்து புன்னறி அதனை செல்லும் போக்கினை விளக்கி மேலாம் நன்னறி அதனை காட்டி சொல்றாரு இல்லையா கந்தபுரத்துல. அந்த மாதிரி உடம்பே தான் நினைச்சு போகிற அந்த அஞ்ஞான ரூட் இருக்குதே, அந்த அஞ்ஞானமயமான ரூட், அதுல இருந்து ஒரு டைவர்ஷன் முதல்ல வரணும் அப்படின்னா, இந்த உடம்பு வேறு தான் வேறுன்னு தெரியணும். அப்ப இந்த உடம்புல உள்ள தத்துவ கருவிகளை பத்தி எல்லாம் சொல்லி அவையே வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தத்துவம், வேற வேற கருவிகள், அதுவே ஒரு பொருள் அல்ல, 36 பொருள்கள், 36 கருவிகளா இருக்கு. இவை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பொருள் நினைச்சு அந்த பொருள் தான் நான் வேற நினைச்சுக்கிட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லி ஆசிரியர்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள். ஆகவே இந்த உடல் வேறு, நாம் வேறு என்ற அந்த ஒரு அடிப்படை அறிவை நாம், அந்த ஞானம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதனாலதான் இந்த தத்துவங்களை பற்றி நாம் அறிந்து கொள்ளணும். அது முக்கியம், அது முக்கியம்னு சொல்றது காரணம் அதுதான். இதை அறிய அறிய இதெல்லாம் உடம்புல உள்ள தத்துவங்கள், அப்ப இந்த தத்துவங்கள் எல்லாம் ஜடம் சொல்லியிருக்கிறாங்க, இது நம்ம ஆன்மான்னு சொல்றாங்க, அப்போ அந்த உடம்பு வேறு நாம் வேறுங்கிற எண்ணம் சித்தாந்த சாஸ்திரம் கேட்க 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 அந்த எண்ணம் பதிவு ஆகிட்டே இருக்குது. ஒரு டெபாசிட் போட்டுக்கிட்டே இருக்கிறோம், அது பலன் தர்ற காலத்துல எவ்வளவு தருது உலகத்துல பணத்தை டெபாசிட் பண்ண, அந்த மாதிரி இந்த ஞானச்சேரியில டெபாசிட் பண்ண இது வந்து பலன் தரக்கூடிய காலத்துல தரக்கூடிய பலன் வந்து அது ஒப்பிட முடியாத ஒரு பலனா இருக்கும், வேற எது கூட ஒப்பிட முடியாது. அப்படிப்பட்ட பலம். இன்னைக்கு நம்ம தத்துவம் வேறு நாம் வேறு தெரிஞ்சுட்டா உடனே நமக்கு ஆன்மா ஞானம் வந்துட்டு தான் கேட்கலாம், அப்படி இல்லை, படிப்படியா தான் வரும், இதை சிந்திக்க தான் வரும். அதனால 36 தத்துவங்களா, எனக்கு எல்லா தத்துவம் பேரும் தெரியும், தொழிலும் தெரியும், இருக்கட்டும், யா நான் எதுக்கையா திரும்ப திரும்ப கேட்கணும், அப்படி இல்லை. திரும்ப திரும்ப இதை குறித்து சிந்திக்கணும்னா திரும்ப திரும்ப கேட்டாதான் அந்த சிந்தனை நமக்கு மேலும் மேலும். யாருடைய வாக்கை கேட்கின்றோம், ஒருத்தர் வந்து தினம், நான் வந்து தினம் என்னை பத்தியே சொல்லிட்டு இருக்கேன், என் கதையே பேசிட்டு இருக்கேன், என் புராணத்தையே இல்லையா அப்படின்னா, நானா 2வது தடவையோ 3வது தடவையோ என்ன பார்த்தா நான் வந்துட்டாரியா, ஆரம்பிச்சாலும் அவ்வளவு நிறுத்த மாட்டாரு, போய்கிட்டு இருக்கலாம், இவர் என்னென்ன சொல்வாருன்னு அப்பவுமே நமக்கு இப்பவுமே தெரியும், இதை திரும்ப ஒரு தடவை உட்காந்து கேட்கணுமா அப்படின்னு. ஆனா இங்க என்னோட கதையா சொல்லிட்டு இருக்கிறேன் இல்ல, ஞானாசிரியருடைய திருவாக்கு, அதை எத்தனை தடவை கேட்டாலும் கேட்க கேட்க நமக்கு தெளிவுதான். ஆகவே அந்த மாதிரியான ஒரு விஷயம் இது. ஆகவே 36 தத்துவங்களும் நம்ம தெரிந்திருந்தாலும் அதை நாம திரும்ப திரும்ப கேட்க கேட்கதான் இந்த தத்துவ கூட்டமாகிய உடம்பு, இது வந்து இது வேறு பொருள், இது மாதிரி காரியம் என்ன, இந்த ஆன்மாக்கள் சார்ந்தவண்ணமாவே இருக்கக்கூடிய ஒரு நிலையில நாம இருக்கிறோம். அதனால நம்ம பிரித்தறிய முடியாம இந்த சார்ந்த உடம்பையே நாம நினைச்சிட்டு இருக்கிறோம். அப்ப பிரித்து அறியதுக்கு என்னதான் வழி, இதை கேட்டு இதை சிந்திப்பதுதான் வழி. சிந்திக்க சிந்திக்க நமக்கு திருவருள் சார்பு கிடைக்கும். இன்னொன்னு சார்ந்தா இது தெரிஞ்சுக்கும். ஆகையினாலே அந்த சிவச்சார்பம் வரணும். பூமியை மொத்தமா பார்க்க முடியலையே, இந்த பூமிக்குள்ள ஒரு பகுதியா அடங்கி இருக்கும் போது எப்படி பார்க்க முடியும்? ஏதோ கண்ணு கட்டிய அளவுக்கு அந்த நிலத்தை தான் பார்க்க முடியுது இல்லையா. ஆனா சந்திர மண்டலத்துக்கு போய், பூமிக்கு அப்பால் போய் சந்திர மண்டலத்துக்கு போய் அங்கிருந்து போட்டோ எடுத்தாங்களாம் பூமியை. இப்ப பூமியை ஒரு முழுமையான வியூல பார்க்க முடியும் சொன்னாங்க. அந்த மாதிரி வேறொன்றை சார்ந்தால் நாம் சார்ந்திருந்த பொருளை பிரித்தறிய முடியும். அது மாதிரி எங்க திருவருளை சாரும் பொழுது திருவருள் சார்பு, இந்த ஞான சாஸ்திரங்களை சிந்திக்க சிந்திக்க திருவருள் சார்பு ஒரு தெளிவு நமக்கு கிடைக்கும். தெளிவு வருதுனாலே நமக்கு திருவருள் சார்பு அதிகரிக்கிறது. எப்போ தெளிவு வருகின்றது? உலக மயக்கத்திலிருந்து நாம நேற்றை விட இன்று தெளிவாக இருக்கிறோம் அப்படின்னா அப்ப திருவருள் விளக்கம் நம்மிடம் அது அதிகரிக்கின்றது. இது எல்லாமே அனுபவத்துக்குரியவை, பிராக்டிஸ் தான், எல்லாமே பிராக்டிஸ் உரியவை தான். ஆகையினாலே இதுதான் தெளிவான உண்மை. ஆகவே இந்த தத்துவங்களை தன்னில் வேறாக உணர உணர திருவருள் விளக்கம் அங்க ஏற்படுது. தத்துவங்கள் நிலையற்றவை ஆகவே போய் சிவம் தான் நிலையானதுதான் மெய். மெய் என்றாலும் உண்மை என்றாலும் ஒன்றுதான். ஆகவே இந்த தத்துவங்கள் நான் அல்ல அப்படிங்கும் போது நான் அல்லாத பொருளை நான் என்று கருதி இவற்றுக்காகவே ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வந்தோம். இவையே நான் என்று கருதி இவற்றுக்காகவே வாழ்ந்து வந்தோம். நமக்காக என்ன வாழணும்? நமக்கு உள்ளே இருந்து உணர்த்துவோம் யார் அவனை பத்திலாம் சிந்திக்காம இந்த கல்வியில் செய்த மயக்கத்துக்குள்ளேயே நம்ம ஆழ்ந்து கிடந்தோம். ஆகவே அந்த உண்மை பொருள் நம்மோடு எப்பவும் உடனா இருப்பதுதான், இமைப்பொழுதும் நீங்காமல் இருப்பதுதான். ஆனாலும் அந்த உண்மை பொருள் நமக்கு விளங்காத ஒன்றாக இருக்கு. இமைப்பொழுதும் என்னென்று நீங்காதான் தாழ்வார்கள் சொன்னாரு.